إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفثه ونفثه بسم الله الرحمن الرحيم قاف القرآن المجيد بل عجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا سحر عظيم அகில உலகங்கள் அனைத்தையும் படைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹான ஜல்ல ஷானுஹு தஆலா அவர்களுக்கு சொந்தமானதா தாஹிரின் சமாதானமும் ஸலவாத்துல் ஸலாமும் எரிதி சூழர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்தொடர்ந்து அவர்களது உத்தம தோழர்கள் காவியங்கள் சகல காவியங்கள் இது எல்லா முஸ்லீம்கள் மீதும் உள்ளவர்களா அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வாலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வாலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதுன் மஜீத் அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வாலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹிம் வாலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதுன் மஜீத் இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது ஐந்து பெரும் தூண்களால் அமைக்கப்பட்ட ஒரு மார்க்கமாகும். புனியல் இஸ்லாம் மாலா சம்சின் ஷஹாதி அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் வ இகாமத்துஸ் ஸலா வ ஈதாஉஸ் ஸகா வ ஸௌமு ரமலான் வ ஹஜ்ஜுல் பைத். இஸ்லாம் ஐந்து விடயங்களை கொண்டு அமைக்கப்பட்டிருக்கிறது. கொள்ளு கலிமா, அடுத்தது தொழுகை, அடுத்தது ஜகாத், அதே போல நோன்பு ரமலான் மாதத்திலே நோன்பு, அதே போன்று ஹஜ். இந்த ஐந்து தூண்களின் அடிப்படையிலே தான் இஸ்லாம் அமைக்கப்பட்டிருக்கிறது. எனவே சந்தர்ப்பங்கள் கிடைக்கின்ற பொழுது ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் இந்த ஐந்து தூண்களையும் அவர்கள் நிறைவேற்றியவர்களாக இருக்க வேண்டும். சந்தர்ப்பம் என்று பார்க்கின்ற பொழுது ஜகாத், அதே போன்று ரமலான் மாதத்திலே நோன்பு, அதே போல ஹஜ் செய்வது, இவைகளை பொறுத்தவரை ஒரு சில அமைப்புகள் ஒரு சில நிபந்தனைகள் அதற்கு இருக்கின்றன. ஆனால் கலிமா தொழுகையை பொறுத்தவரையில் ஒரு மனிதன் அவன் அத்தியாவசியமான எல்லா காலங்களிலும் அவன் கடைபிடிக்க வேண்டிய ஒரு தேவையாக ஒரு கடமையாக இருக்கிறது. எனவே இந்த ஐந்து கடமைகளில் ஜகாத் என்ற இந்த கடமையை பற்றி, அதனுடைய முக்கியத்துவத்தை பற்றி, அதனுடைய சிறப்பம்சங்களை பற்றி ஒரு சில விஷயங்களை நான் உங்களுக்கு எடுத்துச் செல்லலாம் என நினைக்கிறேன். அல்லாஹ்வுடைய சுமார் 30க்கு மேற்பட்ட இடங்களிலே தொழுகை என்ற இந்த கடமையோடு சேர்த்து இந்த ஜகாத்தை அல்லாஹ் தர்கிறார். உண்மையான விசுவாசிகளை பொறுத்தவரையில் அவர்கள் தொழுகையை சரியாக நிலைநாட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதே போன்று இந்த ஜகாத் என்ற கடமையில் அவர்கள் நிறைவேற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ்வுத்தால அல்குர்ஆனில் சுமார் 30 மேற்பட்ட இடங்களிலே தொழுகையோடு சேர்த்து இந்த ஜகாத்தை உங்களுக்கு தெரிவித்திருக்கிறார். அதிலே ஒரு சில குறிப்பிட்ட வசனங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்துவதற்காக நான் படித்து வந்திருக்கிறேன். சூரத்துல் பகரா என்ற அத்தியாயத்தின் 110 வசனத்திலே இப்படி சொல்கிறார், நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜகாத்தையும் கொடுத்து வாருங்கள். உங்களுடைய ஆத்மாவுக்காக இந்த உலகத்திலே நீங்கள் எதனை முற்படுத்துகின்றீர்களோ அந்த முற்படுத்தக்கூடிய எந்த ஒரு நலவாக இருந்தாலும் அதனை நீங்கள் மறுமை நாளிலே அல்லாஹ்விடத்திலே கண்டுகொள்வீர்கள். நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாஹ்வுக்காக கண்காணித்தவராக இருக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய சொல்கிறான்.
எனவே தொழுகையை நிலைநாட்டுவதும் ஜகாத்தை கொடுப்பதும் ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமையாக்கப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது. இதன் மூலம் கிடைக்கக்கூடிய நன்மைகள், இதன் மூலம் கிடைக்கக்கூடிய சிறப்பம்சங்களை இந்த உலகத்திலே ஒரு மனிதன் கண்டுகொள்ளாவிட்டாலும், இந்த உலகத்திலே ஒரு மனிதனுக்கு அது தெரியாவிட்டாலும், மறுமை நாளிலே அல்லாஹு தாலாவிடத்திலே இதனுடைய சிறப்பம்சங்களையும் இதனுடைய பலாபலங்களையும் ஒவ்வொரு மனிதரும் கண்டுகொள்வார். ஏனென்றால் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது அல்லாஹுக்கு தவறப்போவதில்லை, அதை அல்லாஹு தாலா கண்காணித்துக் கொண்டிருக்கிறான், அதை நிச்சயமாக மறுமை நாளிலே அதனை எங்களுக்கு கொண்டு வந்து தருவான். இந்த நம்பிக்கை ஒவ்வொரு விசுவாசிக்கும் இருக்க வேண்டும். அதே போல அல்லாஹு தாலா அல் குர்ஆனில் சூரத்துல் பக்கரா என்ற அத்தியாயத்தின் 277 வசனத்திலே இப்படி சொல்கிறார், எவர்கள் ஈமான் கொண்டு நல்ல அமல்களையும் செய்கிறார்களோ, இன்னும் வாகாமுஸ்ஸலா தொழுகையும் நிலைநாட்டுகின்றார்களோ, வாஆத்துஸ்ஸகாத் ஜகாத்தையும் கொடுத்து வருகின்றார்களோ, லஹும் அஜ்ருஹும் இந்த ரப்பிஹிம், அவர்களுக்குரிய கூலி அவர்களுடைய ரப்பிடத்திலே இருக்கிறது. வலா கௌஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்சனூன், அவர்களுக்கு மறுமை நாளிலே எந்த ஒரு பயமும் கிடையாது, அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள் என்று இந்த வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே அல்லாஹ் ஈமானோடு சேர்த்து நம் நல்ல அமல்களையும் கொண்டு வந்து, அந்த நல்ல அமல்களிலும் குறிப்பாக இந்த தொழுகையை நிலைநாட்டுவதையும் ஜகாத்து கொடுப்பதையும் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். இப்படி செய்பவர்களுக்கு மறுமை நாளில் அவர்கள் பயப்பட வேண்டிய தேவையில்லை, அவர்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் கிடையாது என்ற வசனத்திலே என்று இந்த வசனத்திலே அல்லாஹ் கூறுகிறான். அதே போல எவர்கள் ஜகாத்து கடமையாகி இந்த ஜகாத்தை கொடுக்காமல் இருக்கிறார்களோ, அவர்களை மார்க்க சகோதரர்களாக, இந்த தீனுடைய சகோதரர்களாக நாங்கள் அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர்கள் எப்படித்தான் எங்களோடு இணைவதற்கு முயற்சி செய்தாலும் அல்லது வெளிப்படையிலே அவர்கள் இணைந்து கொண்டாலும், உண்மையிலேயே அவர்கள் தீனின் அடிப்படையிலே மார்க்க சகோதரர்கள் கிடையாது. எவர்கள் ஜகாத்தை சரியாக நிறைவேற்றுகின்றார்களோ அவர்கள் தான் உங்களுடைய மார்க்க சகோதரர்கள் என்று அல்லாஹு தஆலா வலியுறுத்தி சூரத்து தௌபா என்ற அத்தியாயத்தின் 11 வசனத்திலே சொல்கிறார், அவர்கள் தௌபா செய்து தொழுகையும் நிலைநாட்டி ஜகாத்தையும் கொடுக்கின்றார்களோ, அவர்கள் தான் உங்களுடைய மார்க்க அடிப்படையிலே சகோதரர்கள் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே சொல்கிறார். எனவே வெறுமனே தௌபா செய்வது மட்டுமல்ல, வெறுமனே பயத் செய்து இந்த இஸ்லாத்திலே நுழைவது மட்டுமல்ல, தொழுகை என்ற கடமையை நிறைவேற்றுவதோடு ஜகாத் என்ற கடமையும் ஒளிவு மறைவு என்று மிக தெளிவாக அல்லாஹுக்கு பயந்து அதனை நிறைவேற்ற வேண்டிய ஒரு கடமை ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் இருக்கிறது. யார் இப்படி செய்கிறார்களோ அவர்கள் தான் உண்மையிலேயே மார்க்க சகோதரர்கள் என்று அல்லாஹ் தெளிவாக சொல்கிறார். அதே போல சூரத்துன் நூர் என்ற அத்தியாயத்தின் 37வது வசனத்திலே ஒரு சில மனிதர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறார். மனிதர்களிலே சிலர் இருக்கிறார்கள், அவர்களுக்கு அவர்களுடைய வியாபாரமோ அல்லது அவர்களுடைய வணிகமோ அல்லாஹினுடைய அந்த திக்ரை விட்டும், அல்லாஹை ஞாபகம் செய்வதை விட்டும், அல்லது அல்லாஹினுடைய உபதேசங்களை பின்பற்றுவதை விட்டும் அவர்களை பராக்காக்கி விடாது. அதே போன்று உரிய நேரங்களில் சரியான முறையிலே இந்த தொழுகையை நிறைவேற்றுகின்ற விஷயத்திலும் அவர்களை இந்த உலக விஷயங்கள் வியாபாரங்கள் பராமரிக்காது. அதே போல ஜகாத் கொடுக்கின்ற விஷயத்திலும் அவர்கள் பின்வாங்க மாட்டார்கள். அவர்கள் இந்த மார்க்க கடமையான விஷயங்களிலே மிகவும் கண்ணும் கருத்துமாக மிகவும் அவதானமாக பேணுதலாக சரியாக அவர்கள் நடந்து கொள்வார்கள். ஏனென்றால் மறுமை நாளிலே அல்லாஹ் அவர்களை பிடித்துவிடக் கூடாது. பார்வைகளும் உள்ளங்களும் அதாவது தடுமாறக்கூடிய அந்த நாளில், புரளக்கூடிய அந்த நாளில் இவர்கள் அல்லாஹுக்கு பயந்து அந்த நாளினுடைய தண்டனைகள் தங்களுக்கு கிடைக்கக்கூடாது என்பதற்காக அல்லாஹுக்கு பயப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று இந்த வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்கிறார். இப்படி அல் குர்ஆனிலே பல வசனங்களை நாங்கள் பார்க்கலாம். இந்த ஜகாத்தை அல்லாஹு தஆலா மிக தெளிவாக ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் வலியுறுத்துவதை, கடமையாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் வலியுறுத்தி இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அதே போல இந்த ஜகாத்தை பொறுத்தவரையில் இஸ்லாத்தின் ஐம்பெரும் தூண்களிலே ஒரு தூண் என்பது எங்களுக்கு தெரியும். இந்த ஜகாத்தை கொடுக்காதவர்களுடைய நிலை என்ன? இவர்களுடைய நிலையை எடுத்துக்கொண்டால் இந்த நிலைமை கூட மிக பாரதூரமான ஒரு நிலைமை என்பதை எங்களால் புரிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே முஷ்ரிக்குகளுக்கு கேடு உண்டாகட்டும் அல்லது அவர்களுக்கு வயல் என்ற நரகம் கிடைக்கட்டும் என்று சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா அந்த முஷ்ரிக்குகள் என்றால் யார், அவர்களுடைய தன்மை என்ன, எதன் அடிப்படையிலே அவர்கள் முஷ்ரிக் ஆனார்கள் என்ற விஷயத்தை சொல்கின்ற பொழுது அல்லதீன லா யூதூன ஜகாத், அவர்கள் யார் என்றால் ஜகாத்தை சரியாக அவர்கள் நிறைவேற்ற மாட்டார்கள். இப்படி இந்த ஜகாத்தை நிறைவேற்றாதவர்கள் இருக்கிறார்களே அவர்களை உண்மையிலேயே சொல்ல போனால் அல்லாஹு தஆலா சொல்கிறான் அவர்கள் மறுமை நாளையும் நிராகரிக்கக்கூடிய காஃபிர்கள் என்று அல்லாஹு தஆலா இந்த சூரத்துல் ஃபுஸ்ஸிலத் என்ற அத்தியாயத்தின் 6-7 வசனங்களிலே சொல்கிறான். எனவே இந்த ஜகாத் என்பது மிக முக்கியமான ஒரு கடமை. இந்த கடமை நிறைவேற்றாத ஒருவர் அவர் முஷ்ரிக்காக மாறிவிடுகிறார். அதே போன்று என்னதான் அவர் அல்லாஹை நம்புகின்றேன், அதே போன்று மறுமை நாளை நம்புகிறேன் என்று அவர் சொன்னாலும் அவர் உண்மையிலேயே மறுமை நாளை நம்பக்கூடியவர் அல்ல. நம்பினால் அந்த ஜகாத்தை அவர் நிறைவேற்றக்கூடியவராக இருப்பார். நம்பாதவர் தான் மறுமை நாளில் அந்த ஜகாத்தை நிறைவேற்றாதன் மூலம் கிடைக்கக்கூடிய அந்த தண்டனையும் அவருக்கு எந்த ஒரு பயத்தையும் கொடுத்தார். எனவே இவர்கள் உண்மையிலேயே அவர்கள் இந்த மறுமையை நிராகரிக்கக்கூடிய காஃபிர்கள் என்ற ஒரு செய்தியை அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே ஒவ்வொரு முஸ்லிமும் இந்த ஜகாத் விஷயத்திலே கூடிய ஒரு கவனம் செலுத்த வேண்டும். தங்களுடைய வியாபார பொருள்களிலோ அல்லது தங்களுடைய நகைகளிலோ அல்லது தங்களுடைய கால்நடைகளிலோ தங்களுடைய பணங்களிலோ இந்த ஜகாத்து கடமையாக இருக்கிறதா என்கின்ற விஷயத்தில் அவர்கள் அவதானமாக இருக்க வேண்டும். அந்த ஜகாத்து கடமையாகி விட்டது என்ற ஒரு விஷயம் அவர்களுக்கு தெரிந்தால் அல்லாஹுக்கு பயந்து பேணுதலாக அதிலே எந்த விதமான குறைவுகளும் வைக்காமல் அதே போன்று அதிலே எந்த விதமான பொருள்களையும் ஒழிக்காமல் மறைக்காமல் அந்த ஜகாத்தை முழுமையாக தலைமைத்துவத்திடத்திலே ஒப்படைக்கக்கூடியவர்களாக ஒவ்வொரு முஸ்லீம்களும் மாற வேண்டும். இப்படி செய்யாதவர்களுடைய நிலைமை அவர்கள் முஷ்ரிக்குகளாக மாறுகிறார்கள். இப்படி செய்யாதவர்களுடைய நிலைமை அவர்கள் மறுமையினாலே நிராகரிக்கக்கூடிய காபிர்களாக மாறுகிறார்கள் என்று அல்லாஹ்வுடைய இந்த வசனங்களை எங்களால் புரிந்து கொள்ள முடியும். அதே போன்று இந்த ஜகாத்தை ஏன் நாங்கள் நிறைவேற்ற வேண்டும், இதனுடைய சரியான ஒரு நோக்கம் என்னவென்றால் அந்த ஜகாத்தின் மூலம் நாங்கள் எங்களை தூய்மைப்படுத்திக் கொள்வதோடு எங்களுடைய சொத்துகளினுடைய அழுக்குகளையும் தூய்மையாக்கிக் கொள்வது. இந்த ஜகாத்தை பொறுத்த வரையில் அது கடமையாகிவிட்டால் குறிப்பிட்ட ஒரு பகுதி அது எங்களுடைய சொத்து அல்ல. அது என்னதான் நாங்கள் சிரமப்பட்டு சம்பாதித்திருந்தாலும் அது அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய சொத்து. எத்தனையோ பேர் சிரமப்படுகிறார்கள், இரவு பகலாக அவர்கள் உழைக்கிறார்கள், தங்களுடைய சிந்தனையை பயன்படுத்துகிறார்கள், ஆனால் அவர்களுக்கு கிடைக்காத ஒரு சில சொத்துகள் எங்களுக்கு கிடைத்திருக்கலாம். இது யார் கொடுத்தது என்றால் அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கிறார். எனவே இந்த ஜகாத்து கடமையாக இருக்கக்கூடிய மேலதிகமான சொத்தை பொறுத்தவரை இது எங்களுடைய சொத்துகளிலே இருக்கக்கூடிய அழுக்குகள். இது யாருக்கு போக வேண்டிய உரிமை என்றால் யார் ஏழைகளாக வறிய வறுமை கோட்டிலே இருக்கக்கூடியவர்களாக இன்னும் சில நிபந்தனைகளை அல்லாஹு தஆலா சொல்கிறான். சுமார் 8 கூட்டத்தாரை அல்லாஹு தஆலா சொல்கிறான். இதற்குட்பட்டவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய அவர்களுக்குரிய சொத்து உங்களுடைய கைகளிலே இருக்கிறது. இந்த ஜகாத்தை நீங்கள் சரியாக கொடுக்க வேண்டும். அல்லாஹு தஆலா யார் எந்த ஒரு விசுவாசி இந்த ஜகாத்தை கொடுக்கின்றானோ அல்லது யூதி மாலஹு யஸ்ஸக்கா தன்னுடைய சொத்தை அவன் கொடுக்கிறான். அதனுடைய நோக்கம் அவன் தன்னைத்தானே சுத்தப்படுத்திக் கொள்கிறான். அதே போன்று அவன் தன்னுடைய சொத்துகளை சுத்தப்படுத்திக் கொள்கிறான் என்ற ஒரு விஷயத்தை அல்லாஹு தஆலா மிக தெளிவாக சொல்கிறான். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கூட அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய கட்டளை சூரத்து தௌபா என்ற அத்தியாயத்தின் 103 வசனத்திலே خذ من اموالهم صدقه அவர்களுடைய சொத்துக்களிலிருந்த இந்த ஜகாத்தை இந்த சதகாவை நீங்கள் எடுத்து விடுங்கள். இதனை எடுப்பதன் மூலம் அவர்களை நீங்கள் தூய்மைப்படுத்துகிறீர்கள் அல்லது அந்த சொத்துக்கள் அவர்களை தூய்மைப்படுத்துகிறது, அவர்களை அழுக்கற்றவர்களாக அந்த சொத்துகள் மாற்றுகின்றன. அதே போன்று அதனை நீங்கள் எடுத்துவிட்டால் வசல்லி அலைஹிம் அவர்களிடமிருந்து பெற்றுக்கொண்டதும் அவர்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்வீராக. நிச்சயமாக உங்களுடைய பிரார்த்தனை அந்த ஜகாத்தை எடுத்ததன் பிறகு நீங்கள் கேட்கக்கூடிய இந்த பிரார்த்தனை இருக்கிறது, அது அவர்களுக்கு ஒரு அமைதியை ஒரு நல்ல ஒரு தன்மையை அது ஏற்படுத்தும் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறது. அல்லாஹு சமீஉன் அலீம், அல்லாஹு தஆலா யாவற்றையும் அறிந்தவனாகவும் சகலவற்றையும் கேட்கக்கூடியவனாக அல்லாஹ் இருக்கிறான் என்று சூரத்து தௌபா என்ற அத்தியாயத்திலே அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே இந்த ஜகாத்தை நாங்கள் மனமுவந்து கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இது எங்களுடைய சொத்து, நாங்கள் கொடுப்பதிலே பின்வாங்கிக் கொண்டு இதிலே கஞ்சத்தனம் செய்து கொண்டு நாங்கள் இருக்கக்கூடாது. இதே சூரத்து தௌபாவிலே அல்லாஹு தஆலா இன்னொரு இடத்திலே சொல்கிறான், எவர்கள் முனாஃபிக்குகளாக இருக்கிறார்களோ தொழுகைக்கு அழைத்தால் கூட அவர்கள் சோம்பேறித்தனம் பிடித்தவர்களாக வருவார்கள். ஜகாத்து கொடுங்கள் என்று சொன்னால் மனம் உவந்து கொடுக்க மாட்டார்கள். இவர்களுடைய விஷயங்கள் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார்கள். ஏன், இவர்கள் தொழுகையும் சரியாக மனம் வைத்து செய்வது கிடையாது. அதே போன்று இந்த ஜகாத்தை கொடுக்கின்ற விஷயத்திலும் சரியாக அவர்கள் அல்லாஹுக்கு பயந்து கொடுப்பது கிடையாது. அல்லாஹ்வுடைய திருப்தியை எதிர்பார்த்து அவர்கள் கொடுப்பது கிடையாது. இவர்களுடைய இந்த ஜகாத் ஏற்றுக் கொள்ளப்பட மாட்டாது என்று அல்லாஹு தஆலா சொல்றான். எனவே ஒரு முக்கியமான ஒரு அடிப்படையை நாங்கள் எங்களுடைய மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். ஜகாத் கடமையாக இருக்கக்கூடிய எங்களுடைய இந்த சொத்து இருக்கிறது, இது எங்களுடைய சொத்து அல்ல, இது எங்களுடைய சொத்தோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஏனையவர்களுடைய சொத்துகள். இந்த சொத்துக்களை நாம் சரியாக நிறைவேற்றி விட வேண்டும். இதனை நிறைவேற்றாமல் இருப்பதனால் பலவிதமான தண்டனைகள் இருக்கின்றன என்பதையும் நாங்கள் மறந்துவிடக் கூடாது. வாக்குழு கௌரி الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وبعد. معاذ بن جبل رضي الله عنه அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யமனுக்கு அனுப்பினார். யமனுக்கு அனுப்புகின்ற நேரத்தில் அந்த மக்களுக்கு, யமனிலே இருக்கக்கூடிய மக்களுக்கு, நீங்கள் ஜகாத்து சம்பந்தமான சில விஷயங்களை சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு அந்த ஜகாத்தினுடைய உண்மையான நோக்கம் என்ன என்பதை பற்றி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஃபாக்பிர்ஹும், நீங்கள் அவர்களுக்கு அறிவியுங்கள், அன்னல்லாஹு கத் ஃபரல அலைஹிம் சதகா, நிச்சயமாக அல்லாஹு தஆலா அவர்களுக்கு இந்த சதகா, இந்த ஜகாத்தை ஃபர்லாக, ஒரு கடமையாக ஆக்கி இருக்கிறான். இந்த ஜகாத்தை பொறுத்தவரையில், இந்த சதகாவை பொறுத்தவரையில், உஹது மின் அக்னியாஹி, அவர்களிலே உள்ள பணக்காரர்களில் இருந்து அது எடுக்கப்பட்டு அவர்களுடைய உள்ள அந்த ஏழைகளுக்கு அது திருப்பப்பட வேண்டும். அதுதான் அந்த ஜகாத்தினுடைய மிக முக்கியமான ஒரு நோக்கம் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இந்த ஜகாத்தினுடைய திட்டத்தை பொறுத்தவரையில், இது அல்லாஹு தஆலா எங்களுடைய மனித குலத்தை பொறுத்தவரையில், மனித இனத்தை பொறுத்தவரையில் அல்லாஹு தஆலா வைத்திருக்கக்கூடிய ஒரு சட்டத்திட்டம். அல்லாஹுக்கு தெரியும் இந்த இனத்துக்கு, இந்த மனித இனத்துக்கு எவ்வாறான சட்டத்திட்டங்களை கொடுக்க வேண்டும் என்பது அல்லாஹுக்கு தெரியும். ஒரு ஏழைக்கு அந்த உதவி சரியாக கிடைக்க வேண்டும், அவர்களுக்குரிய அந்த உரிமை கிடைக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹு தஆலா ஒரு சமூகம் சார்ந்த ஒரு சேவையாக, ஒரு கடமையாக அல்லாஹு தஆலா இந்த ஜகாத்தை வைத்திருக்கிறான். இதை நாங்கள் சரியாக நிறைவேற்றக்கூடியவர்களாக ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும். இந்த ஜகாத்தை கொடுக்காதவர்களுடைய நிலைமை என்ன? இவர்களுடைய நிலைமையை எடுத்துக்கொண்டால், எவர்கள் அவர்களுடைய சொத்துக்களில், கால்நடைகளிலே ஜகாத்து கொடுக்காவிட்டால் ஒரு விதமான தண்டனை. அதே போன்று தங்கங்கள், நகைகள், வெள்ளிகள் போன்றவற்றிலே ஜகாத்து கொடுக்காவிட்டால் அதற்குரிய ஒரு வேறு தண்டனை. அதே போன்று தங்களுடைய சொத்துக்கள் விஷயத்திலே ஜகாத் கொடுக்காவிட்டால் அதற்கொரு தண்டனை. இப்படி ஒவ்வொரு விதமான தண்டனை அல்லாஹு தஆலா எங்களுக்கு தயார் செய்து வைத்திருக்கிறான் ஜகாத் கொடுக்காதவர்கள். அந்த தண்டனை விஷயத்திலே நாங்கள் மிகவும் அல்லாஹுக்கு பயப்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நாம் எவ்வளவுதான் சம்பாதித்தாலும், எவ்வளவுதான் நாங்கள் சேர்த்தாலும், இந்த உலகத்திலே நாங்கள் சாப்பிடுவதையும், அதே போன்று நாங்கள் ஆடையாக உடுத்தி கிழிப்பதையும் தவிர வேறு எந்த ஒன்றையும் இந்த உலகத்திலே நாம் எங்களுக்கு என்று அனுபவிப்பது கிடையாது. இதை மிக தெளிவாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டார். நாங்கள் எவ்வளவுதான் கோடிக்கணக்கிலே உழைத்தாலும், எவ்வளவுதான் எங்களுடைய சொத்துக்களை சேர்த்தாலும், அதிலே நாங்கள் எதனை சாப்பிடுகிறோமோ, எதனை நாங்கள் உடுத்துகிறோமோ, இது மாத்திரம்தான் எங்களுக்கு. வேறு எல்லாவற்றையும் எங்களுக்கு பின்னால் வரக்கூடிய எங்களுடைய பிள்ளைகளோ, அல்லது அவர்களுக்கு பின்னால் வரக்கூடியவர்களோ, அல்லது ஏனையவர்களோ தான் அதனை அனுபவிக்க போகிறார்களே ஒழிய, அது எங்களுக்கு அந்த எந்த ஒரு விதமான ஒரு விசேஷமான ஒரு உரிமையை தருவது கிடையாது. எனவே இந்த ஜகாத் விஷயத்திலே நாங்கள் சரியாக நிறைவேற்றினால் அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து நாங்கள் தப்பித்துக் கொள்ளலாம். கால்நடைகளை பொறுத்தவரை, எவர்கள் இந்த ஜகாத்தை அந்த கால்நடைகள் விஷயத்திலே நிறைவேற்றவில்லையோ, சஹீஹுல் முஸ்லிமிலே 987வது இலக்கத்திலே வரக்கூடிய ஒரு செய்தி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த கால்நடைகள் எல்லாம் மறுமை நாளிலே வரும். அந்த கால்நடைகளில் உலகத்தில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் அந்த குறைபாடுகள் இல்லாமல் அந்த கால்நடைகள் வரும். அதே போன்று இந்த உலகத்திலே அந்த கால்நடைகள் எப்படி தோற்றமாக எப்படி அதனுடைய அமைப்பு இருந்ததோ அந்த தோற்றத்தை விட மிகப்பெரிய ஒரு தோற்றத்திலே அது வரும். அது வந்து யார் இந்த ஹக்கை கொடுக்கவில்லையோ, இந்த ஜகாத்தை கொடுக்கவில்லையோ, அவர்களை ஒரு மைதானத்திலே போட்டு அவைகள் தங்களுடைய கொம்புகளாலும் அதே போன்று தங்களுடைய கால் குறைகளாலும் அவர்களை தாக்கும். இப்படி அவருடைய ஆடு வளர்த்திருந்தால் அல்லது மாடு வளர்த்திருந்தால் அல்லது ஒட்டகம் வளர்த்திருந்தால் அதற்குரிய ஜகாத்தை அதற்குரிய ஹக்கை அவர்கள் கொடுக்கவில்லை என்று சொன்னால் அவர்களுக்குரிய இந்த தண்டனை கிடைத்துக் கொண்டே இருக்கும். எதுவரை கிடைக்கும் என்றால் அல்லாஹு தஆலா அந்த ஒரு நாள் அந்த மறுமை நாள் அந்த ஒரு நாள் இருக்கிறதே அது 50,000 வருடங்களுக்கு ஒத்த நாள். அந்த 50,000 வருடங்களுக்கு ஒத்த அந்த நாளிலே முழுக்க முழுக்க அவர் வேதனை செய்துபட்டுக் கொண்டே இருப்பார். கேள்வி கணக்கு கேட்கப்படும் வரை, கேள்வி கணக்கு கேட்டதன் பிறகு அல்லாஹு தஆலா அவர்கள் உண்மையிலே இணை வைத்தவர்களாக இருந்தால் நரகத்துக்கு அல்லாஹ் அனுப்பி விடுவார். எனவே இந்த விஷயத்திலே நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். இந்த ஜகாத் சம்பந்தமான இன்னும் சில விளக்கங்கள் இருக்கின்றன இன்ஷா அல்லாஹ். தொழுகைக்கு பிறகு நான் உங்களுக்கு தருகிறேன். வாக்குள்ள கோலி அஸ்தக்ஃபிருல்லாஹ்.
அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது பின் அப்துல்லாஹ் வபஅத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மத் كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد.
ஜகாத் சம்பந்தமான ஒரு சில விஷயங்களை நான் ஜும்மாவில் பார்த்தோம். ஜகாத் கொடுக்காதவங்களோட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு சில தண்டனைகளை அல்லாஹு தஆலா வச்சிருக்கிறான் மறுமை நாள். அந்த தண்டனைகள்ல ஒரு தண்டனையை பார்த்தோம், அதாவது கால்நடைகள் விஷயத்துல ஜகாத் கொடுக்காம இருக்கக்கூடியவங்களோட தண்டனைகள். அந்த கால்நடைகள் என்ன செய்து சொன்னா, ஏற்கனவே இருந்த உருவத்தை விட பெரிய ஒரு உருவத்தோட அது வரும். எல்லா கால்நடைகளும் கொண்டு வரப்படும், ஒரு மைதானத்துல போட்டு அந்த கால்நடைகள் அந்த ஜகாத் கொடுக்காத மனிதரை கொம்புகளாலையும் அது மாதிரி கால் குறைகளாலையும் தாக்கும். இது வந்து ஒவ்வொரு மிருகமா மாறி மாறி தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கும். ஒன்னு போன தோட அடுத்தது வந்துட்டு இருக்கும், கடைசி முடிஞ்ச தோட திரும்ப 1வதுல இருந்து வரும். இப்படி இந்த தண்டனை நடந்துகிட்டே இருக்கு. 50,000 வருஷம் அந்த அளவுடைய அந்த நாள்ல அந்த முழுக்க முழுக்க அவனுக்கு அந்த தண்டனை கிடைக்கும் சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த தண்டனைகள் விஷயத்துல நாம அல்லாஹ்வை பயந்து கொள்ளணும். அது மாதிரி ஒரு ஆள் தன்னுடைய தங்கம் அல்லது வெள்ளி இவைகளுக்கு ஜகாத்து கடமையாகி அதனை அவர் கொடுக்கவில்லை என்று சொன்னால் அவருக்குரிய ஒரு தண்டனையும் இருக்குது. அதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மாமின் சாஹிபி ஜஹபின் வலா ஃபில்லா, தங்கமுடையவர் அல்லது வெள்ளி உடையவர் அந்த ஜகாத்தை அவர் கொடுக்கவில்லை என்றால் அது மறுமை நாளில் ஒரு பொடியிலே போடப்படும். அந்த பொடியிலே போடப்பட்டு அது வந்து நரகத்திலே சூடு காட்டப்படும். அந்த பணம், அந்த வெள்ளி, அது மாதிரி அந்த தங்கம் அதன் மூலம் அவருடைய அந்த சூடு காட்டப்பட்டு கொண்டு வந்து அவருடைய விலாப்புறம், அதே மாதிரி அவருடைய நெற்றி, அவருடைய முதுகுப்புறம், இந்த மாதிரியான பகுதிகளில் வந்து அது சூடு காட்டப்படும் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒவ்வொரு பகுதி குளிர்ந்து போனதோட திரும்பவும் அதே பகுதிக்கு வந்து அந்த சூடு கொண்டு வந்து அந்த சூடு காட்டப்படும் ஒரு விஷயத்த இந்த ஹதீஸ்ல சொன்னாங்க. இதுவும் 50,000 வருஷம் பெருமதியான அந்த நாள்ல அந்த நாள் முடியும் வரைக்கும் அந்த தண்டனை இருக்கிறது என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதே மாதிரி சொத்துகள் விஷயம், அதாவது ஜகாத்து கடமையாக இருக்கக்கூடிய வியாபார பொருட்கள் சொத்துக்கள், இந்த சொத்துக்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹு தஆலா இதுலயும் ஒரு விதமான தண்டனைய தயார் செஞ்சு வச்சிருக்கிறான். இது சம்பந்தமாக சஹீஹுல் புகாரியில 1403 இலக்கத்தில் வரக்கூடிய ஒரு செய்தி, அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் ஆதாஹுல்லாஹு மாலன், யாருக்கு அல்லாஹு தஆலா சொத்தை கொடுத்திருக்கிறானோ, ஃபலம் யுஅத்தி ஸகாத்தஹு, அந்த அந்த சொத்தினுடைய அந்த ஜகாத்தை அவர் கொடுக்கவில்லை என்று சொன்னால், முத்தில லஹு மாலுஹு யௌமல் கியாமா ஷுஜான் அக்ரா, அந்த மறுமை நாளிலே அவருடைய அந்த சொத்து மாற்றப்படும் ஒரு கொடிய ஒரு பாம்பாக, விஷம் கற்கக்கூடிய ஒரு கொடிய ஒரு பாம்பாக அது மாற்றப்படும். அதற்கு இரண்டு நாக்குகள் இருக்கும். அது அந்த மனிதனை பிடித்து அந்த மனிதனை சுற்றி அந்த மனிதனுடைய தலையிலே வந்து அது கொட்டும், அவருடைய முகங்களிலே அது கொட்டும் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப இது சொல்லி போட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் வசனத்தையும் ஓதி காட்டினாங்க. இது வலா யஹ்சபன்னல் லதீனா யபகலூன பிமா ஆதாஹுமுல்லாஹு மின் ஃபத்லி, எவர்களுக்கு அல்லாஹு தஆலா சொத்து செல்வங்களை கொடுத்திருக்கிறானோ அவர்கள் நினைத்துக் கொள்ள வேண்டாம், ஹுவ கைரன் லஹும், அது அவர்களுக்கு நலவு என்று, பல் ஹுவ ஷர்ருன் லஹும், அது அவர்களுக்கு கெடுதியாக இருக்கும் மறுமை நாளில். ஸயுத்தபகூன பிமா பகிலு பிஹி யௌமல் கியாமா, எவை எவைகளுக்குரிய ஜகாத்துகளை கொடுக்காமல் கஞ்சத்தனம் செய்தார்களோ அதனை கொண்டு அவர்கள் மறுமை நாளிலே சுற்றப்படுவார்கள். வலில்லாஹி மீராசு ஸமாவாத்தி வல் அர்த், வானங்கள் பூமியினுடைய சகல சொத்துக்களும் அல்லாஹுக்கு உரித்தானது. வல்லாஹு பிமா தஅமலூன கபீர், நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாஹு தஆலா பார்த்து கொண்டிருக்கிறான், அறிந்தவனாக இருக்கிறான் என்று சூரத்துல் ஆல இம்ரான் என்ற அத்தியாயத்தினுடைய 180 வசனத்தை அல்லாஹு சொல்லதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காட்டினாங்க. எங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த சொத்துகள் இருக்குது, ஒரு சிலவங்க நினைப்பாங்க இது வந்து ஒரு நலவு, அல்லாஹு தஆலா அருள் செஞ்சது, அல்லாஹுடைய அருள் தான், ஆனால் எப்ப அது அருளாக இருக்கும் சொல்லி சொன்னா, அதுக்குரிய ஜகாத்த நாங்க கொடுத்துட்டு வந்தா தான் அது அருளாக இருக்கும். ஆனால் ஜகாத்த கொடுக்காமல் நாங்க அதிகம் அதிகம் சேர்த்துட்டு வரோம் சொல்லி சொன்னா, அது அருள் இல்லை, அது அல்லாஹுடைய தண்டனை, அது கெடுதிங்கிற ஒரு விஷயத்த அல்லாஹு தஆலா இந்த குர்ஆன் வசனத்தின் மூலமாக சொல்றேன். அதே மாதிரி இந்த ஜகாத்து கொடுக்காமல் நகைகளை போட்டுக்கொண்டு அல்லது தங்களுடைய பிள்ளைகளுக்கு அந்த நகைகளை போட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அவர்களுக்கும் ஒரு விதமான தண்டனையை அல்லாஹ் தயார் செய்து வைத்திருக்கிறான். இதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சுனன் அபூ தாவூத் என்ற கிரந்தத்தில் 1563 இலக்கத்தில் இந்த ஹதீஸ் இடம் பெற்றிருக்கிறது. ஒரு பெண்மணி அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்தாங்க, அவங்களோட அவங்கள மகளும் இருந்தாங்க. அந்த மகளுடைய கையிலே ரெண்டு தடிப்பமான காப்புகள் இருந்தது. இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்க தங்கத்தினாலான அந்த ரெண்டு தடிப்பமான காப்பு இருந்ததை பார்த்துட்டு கேட்டாங்க, நீ இதுக்குரிய ஜகாத்த கொடுத்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு அவங்க சொன்னாங்க, கால லா, இல்லை என்று. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி கேட்டாங்க, ஐ சுருக்கி ஐ யுசவ்விரிக்கல்லாஹு பிஹிமா யௌமல் கியாமா சிவாரைனி மின்னா, அல்லாஹு தஆலா இதுக்கு பகரமாக மறுமை நாளில் உனக்கு இது போன்ற நெருப்பினாலான இரண்டு காப்புகளை அணிவிப்பதற்கு உனக்கு சந்தோஷமா, அது விருப்பமா, நீ ஜகாத்து கொடுக்காமல் இது உன்னுடைய மகளுடைய கையில போட்டிருக்கிறாயே, இதற்கு பகரமாக அல்லாஹு தஆலா உனக்கு மறுமை நாளில் இரண்டு காப்புகளை நெருப்பினால் தயார் செய்து வைத்திருக்கிறான், இது உனக்கு சந்தோஷமான்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. உடனே அந்த பெண்மணி என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, தன்னுடைய மகள்ல இருந்த அந்த காப்பை எடுத்து அப்படியே கொடுத்துட்டாங்க. ஆதால் இல்லாகி வழிரசூல், இது அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கு நான் கொடுத்துறேன், இதுல எதுவும் எனக்கு வானான்னு சொல்லி அவங்க கொடுத்ததாக அபூதாவுதுல இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கு. இப்படி பலவிதமான தண்டனைகளை நாங்க குர்ஆன்லயும் ஹதீஸ்லயும் பாக்குறோம். கால்நடைகளுக்கு ஒரு தண்டனை, அது மாதிரி தங்கம் வெள்ளி நாணயங்களுக்கு ஒரு தண்டனை, அதே மாதிரி வந்து சொத்துக்களுக்கு ஒரு விதமான தண்டனை, அதே மாதிரி நகைகளுக்கு ஒரு விதமான தண்டனை, இப்படி ஒவ்வொரு தண்டனை அல்லாஹு தஆலா தயார் செஞ்சு வச்சிருக்கான் இந்த ஜகாத்து கொடுக்காமல் இதனை வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்களுடைய விஷயத்துல. இந்த தண்டனைகளுக்கு நாங்க பயந்து சரியா கணக்கு பண்ணி அந்த ஜகாத்துகளை நாங்க கொடுத்துடணும். இப்ப வந்து நகைகளுக்குரிய அல்லது பணங்களுக்குரிய இந்த ஜகாத்தை பொறுத்த வரையில வந்து, அதாவது இந்த நகைகளோ அல்லது பணங்களோ ஒரு வருடம் எங்களுடைய கையில தொடர்ச்சியாக இருந்துகிட்டு வருது, அதாவது ஒரு வருஷம் அது இருக்குது, அதனுடைய பெருமதி வந்து 10 பவுனை விட கூடுதலா இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்க சொன்ன கணக்கு 20 தீனார், 20 தங்க நாணயங்கள். இந்த 20 தங்க நாணயங்களை பொறுத்தவரையில் இந்த காலத்துல கணக்கு பண்ணா வந்து 85 கிராம் வருது. இந்த தங்கத்தை பொறுத்தவரையில நாம கணக்கு பண்ணதாக இருந்தா 10 பவுன். இந்த 10 பவுனை விட மேலதிகமா எங்கள்கிட்ட நகையும் பணமும் சேர்ந்து, நகையை மட்டும் வச்சு கணக்கு பார்க்க கூடாது, பணத்தையும் சேர்த்துதான் வச்சு பார்க்கணும். இது ரெண்டும் சேர்ந்து எங்கள்கிட்ட கையிருப்புல ஒரு வருஷம் இருக்குதுன்னு சொல்லி சொன்னா, ஒரு வருஷம் அடைந்து விட்டதுன்னு சொன்னா இதுக்கு ஜகாத்து கடமை, அதுக்குரிய அந்த ஜகாத்தை நாம கொடுக்கணும். அந்த ஜகாத்து எவ்வளவு கடமைன்னு சொன்னா 2.5% கடமை. ஒன்னும் அந்த ஜகாத்து 10 பவுனை விட கூடுதலான பெருமதியான தொகையை அல்லது அடைஞ்சிருக்கணும். ரெண்டாவது அதுக்கு ஒரு வருஷம் பூர்த்தியாக இருக்கணும். பூர்த்தி ஆகிட்டுன்னு சொன்னா வந்து அவங்களுக்கு அந்த ஜகாத்து கடமையாகும். அந்த கடமையாக கூடிய அந்த ஜகாத்தினுடைய அளவு முழுக்க எல்லாத்தையும் கணக்கு பண்ணி 2.5% அந்த ஜகாத்தை கொடுத்துட்டா சரி. உதாரணத்திற்கு ஒருவரிடத்திலே 100 ரூபாய் என்று வைத்துக் கொண்டால் 2.50 ரூபாய் அந்த ஜகாத் கொடுக்கும். 1000 ரூபாய் எடுத்துக் கொண்டால் 25 ரூபாய் ஜகாத்தை கொடுக்கும். இப்படி அந்த அவருடைய கணக்கு வரும். அடுத்தது வந்து ஆடு மாடு அதனுடைய ஜகாத்தை பொறுத்தவரையில, அதாவது 30 மாடுகளை அடைந்து விட்டது என்று சொன்னால் வந்து அதற்கு 1 வருடம் பூர்த்தியான ஒரு மாடு கொடுக்கும். 30 விட்டு தாண்டி 40 மாடுகள் ஆகிவிட்டால் அதற்கு 2 வருடம் பூர்த்தியான மாட்டை ஜகாத்தாக கொடுக்கும். ஆடுகளை பொறுத்தவரையில அதற்கு 40 ஆகிட்டா 1 ஆடு ஜகாத்து கொடுக்கும். 40க்கு பிறகு 120 ஆகினாத்தான் 2வது ஆடு ஜகாத்து கடமையாகும். கேஸ் பண்ணிடக்கூடாது, 40ல் இருந்து 80க்கு பாஞ்சிடக்கூடாது, 40ல் இருந்து 120. 120 ஆடு அடைஞ்சாத்தான் 2வது ஜகாத் ஆடு கடமையாகும். 200க்கு மேலே இருந்தா 3வது ஆடு ஜகாத் கடமையாகும். இந்த ஆடு விஷயத்துல ஜகாத் கடமை. இதுகள் தான் எங்களுக்கு மத்தியில ஜகாத் கடமையாக நாங்கள் புலங்கக்கூடிய இந்த விஷயங்கள். இந்த ஜகாத் கடமையாக இருக்கக்கூடிய சகோதரர்கள் சரியா கணக்கு பண்ணி, உங்களால கணக்கு பண்ண ஏழைன்னு சொல்லி சொன்னா யாராவது சரி அமீருக்கிட்ட சொன்னா ஒரு ஆள் அனுப்புவாங்க, அவங்க மூலமாக அந்த கணக்குகளை பண்ணி உங்களோட சொத்துகளுக்குரிய ஆடு மாடுகளுக்குரிய அது மாதிரி நகைகளுக்குரிய அந்த ஜகாத்துகளை நீங்க சரியா பார்த்து கொடுத்து கொள்ளும். இந்த ஜகாத்தை பொறுத்த வரைக்கும் யாருக்கு இது பங்கு கொடுக்கப்படணும் சொன்னா, அல்லாஹு தஆலா சுமார் 8 கூட்டங்களை ஆக்கினா இவங்களுக்கு வந்து ஜகாத்து கடமை. அவங்க வந்து இந்த ஜகாத்தை எடுத்து அவங்களுக்கு இது பங்கு வைக்கப்படணும். அந்த 8 கூட்டத்துக்கு இன்னம சதகா, இந்த சகாத்தை பொறுத்தவரையில் இந்த சதகாவை பொறுத்தவரையில் லில் ஃபுகரா ஏழைகளுக்கும், வல் மசாகீன் வறியவர்களுக்கும், வல் ஆமிலீன் அலைஹா அதற்காக வேண்டி இந்த ஜகாத்துக்காக வேண்டி தொழில் புரியக்கூடிய வேலை செய்யக்கூடிய வசூலிக்கக்கூடியவர்களுக்கும், வல் முஅல்லஃபத்தி குலூபுஹும் அதே போன்று புதிதாக இஸ்லாத்துக்கு வந்தவர்களுக்கு அவர்களை ஈர்ப்பதற்காகவும், அதே போன்று அடிமைகளுக்காகவும், வல் காரிமீன் கடனாளிகளுக்காகவும், வஃபி சபீலில்லாஹ் அல்லாஹ்வுடைய பாதையிலே முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்காகவும், வஃபி சபீல் வழிப்போக்கர்களுக்காகவும் இது கொடுக்கப்படணும். கரீமத்தன் மீன் அல்லாஹ், இது அல்லாஹு தாலாவிடம் இருந்து ஏற்படுத்தப்பட்ட ஒரு கடமை. அல்லாஹும் அலீமுன் ஹக்கீம், நிச்சயமாக அல்லாஹு தாலா யாவற்றையும் அறிந்தவனாகவும் நுட்பமான அறிவுடையவனாகவும் இருக்கிறான் சொல்லி சூரத்து தௌபா என்ற அத்தியாயத்தின் 60வது வசனத்துல அல்லாஹ் சொன்னான். இதுதான் இந்த ஜகாத்து சம்பந்தமான சுருக்கமான ஒரு விளக்கம். இந்த ஜகாத்து விஷயத்துல சகோதரர்கள் கூடிய ஒரு கவனத்தை செலுத்தினர். இந்த ஜகாத் கடமையான அக்கள் இந்த ஜகாத்தை சரியா கொடுக்கறதுக்கு முயற்சி செய்யுங்க. அதை கொடுக்கறதின் மூலமாக இந்த உலகத்திலேயும் மறுமையிலும் அல்லாஹு தாலாவுடைய ஒரு வரக்கத்து எங்களுக்கு கிடைக்கும். இந்த ஜகாத் மூலமாக கிடைக்கக்கூடிய இந்த சதக்காவை பொறுத்தவரையில் அல்லாஹு தாலா தன்னுடைய வலது கையினால் அதனை வாங்குகிறான். அதனை வாங்கி அல்லாஹு தாலா வளர்க்கிறான் சொல்லி அல்லாஹ் அல் குர்ஆன்லையும் அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. அதில் கூடிய ஒரு கவனம் எடுத்து நாங்கள் முழுமையாக கணக்கு பண்ணி இந்த ஜகாத்துகளை கொடுத்துட்டு வரணும். மூணு சகோதரர்கள் சலாம் சொல்லி இருக்கிறாங்க. ஒன்னும் சாய்ந்த மருது மெய்னா முகமது சகோதரர், அடுத்து வந்து ஆறாங்கட்டி அப்துல் கஃபூர் சகோதரர் இப்ப வந்து வெளிநாட்டுல இருக்கிறாங்க அவங்க, அடுத்து பொத்துவில் முஸ்லிம் சகோதரர், இந்த மூணு பேரும் சலாம் சொல்லி இருக்கிறாங்க. பத்து பவுனுக்கு மேல ரெண்டையும் சேர்த்து வச்சு கணக்கு பண்ணணும். ஒரு வருஷம் ரெண்டுக்கும் பூர்த்தி ஆகிட்டுன்னு சொன்னா அதுக்கு கடமையாது, ரெண்டுக்குமே ஒரு வருஷம் பூர்த்தி ஆகிருக்கும். அதுல பணத்தையும் கணக்கு பண்ணணும். இல்ல அதுல நாம கவனிக்க வேண்டியதுதான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களோட காலத்துல இந்த தங்கம் தான் வந்து பணமாகவே இருந்தது. நகையா போட்டுக்கிட்டாலும் சரி என்ன செஞ்சுக்கிட்டாலும் சரி இதுதான் அவங்களுக்கு பணமாக இருந்தது. அவங்க அதுக்குரிய அந்த ஜகாத்தியல எங்களுக்கு தந்திருக்கிறாங்க 20 தீனார், அதாவது 85 கிராம். இந்த பெருமதியை வச்சு நாங்க இந்த காலத்துல வந்து பணத்தை வச்சுதான் நாங்க பாக்கணும். 10 பவுன் அதனுடைய சரியான கணக்கு, 10 பவுன் 5 லட்சம் ரூபான்னு சொல்லி சொன்னா 2.5 லட்சம் ரூபாய்க்கு நகை இருக்குது, 2.5 லட்சம் ரூபாய் பணம் இருக்குதுன்னு சொன்னா உங்களுக்கு ஜகாத் கடமையா, அப்படித்தான் கணக்கு பண்ணுவோம்.